இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சாரா தாம் சிந்தினி
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதானாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கக்கூடியவர்களோடு கூட உம்முடைய வார்த்தை அவர்களை தொடுமடியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சீர்திருத்தம் மற்றும் புதுப்பித்தல், ரிஃபார்ம் அண்ட் ரினியூவல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே புதுப்பித்தல் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த இரண்டு காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது உருவாகும் பொழுது அவன் பரலோகத்திற்கு ஆயத்தம் ஆகின்றான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் சீர்திருத்தம் என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது, மிரியம் டிக்ஷனரியிலே நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விளக்க உரை, ஒரு மேம்பட்ட வடிவம் அல்லது நிபந்தனைக்கு வைக்க அல்லது மாற்ற வடிவம், மற்ற அல்லது தவறுகள் அல்லது துஷ்பிரயோகங்களை நீக்குவதன் மூலம் திருத்த அல்லது மெய்ப்படுத்த. அதாவது ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திலிருந்து மீண்டுமாக ஒரு நல்ல நிலைக்கு வருவது, அல்லது தான் செய்த தவறிலிருந்து அந்த தவறை பார்த்து உணர்ந்து நல் வழியில் வர ஒரு காரியத்தை அவன் ஏறெடுப்பது என்று பார்க்கிறோம். இன்னொரு அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, ஒரு சிறந்த முறை அல்லது நடவடிக்கையை அமல்படுத்துவதன் மூலம் அல்லது அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒரு தீமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, தீய வழிகளை கைவிட அல்லது தூண்டுவதற்கு ஒரு குடிகாரரை சீர்திருத்துங்கள். அதாவது நாம் பார்க்கும் பொழுது சீர்திருத்த வேண்டும், நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து வெளியே வர வேண்டும், நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இதோடைய அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின. இங்கே ஒரு சீர்திருத்தம் நடைபெறக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது பழைய மனிதன் ஒளிந்து போய் புதிய மனிதன் பிறக்கிறதை பார்க்கிறோம். இதை கூட நாம் சீர்திருத்தம் என்று சொல்லலாம். சரி, இப்பொழுது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் சீர்திருத்தத்துக்குரிய அழைப்பை வைக்கிறார். த கால் ஆஃப் ரெஃபர்மேஷன். அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும், அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும், அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இதுதான் எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா, ஆண்டவர் விட்டு வழிவிலக சென்று விட்டீர்களா, உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறதா, வேதம் சொல்கின்றது உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு உங்களுடைய இருதயங்களை கிழித்து தேவனுக்கு முன்பாக நீங்கள் திரும்புங்கள், அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவனா இருக்கிறாரு, அவர் உங்களை மன்னிப்பாருன்னு சொல்லி இங்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லி இருக்கதை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்களா, ஆண்டவரை விட்டு வராத அளவுக்கு உங்களுடைய பாவம் உங்களை அழித்து சென்று விட்டதா அப்படின்றத நீங்க பார்க்க வேண்டும். செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் நம்மளுக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொல்லி நம்ம பாக்குறப்ப, இந்த தேசத்தில் இருக்கக்கூடியவங்க சிறியவர்கள் பெரியவர்கள் நீங்க யாரனால இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, கர்த்தரை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. அப்படி நீங்க செய்யறப்ப ஆண்டவருடைய கோபம் ஒருவேளை உங்களை விட்டு விலகலாம். அதாவது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை செய்யலாம். சில நேரங்கள்ல நம்ம பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்து நாம் தூரம் போய் விடுவோம். அதனாலதான் வேதம் சொல்கின்றது, நீங்க நீதியை தேட வேண்டும், மனத்தாழ்மையை தேட வேண்டும், இந்த இரண்டையும் நீங்க வந்து தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்று இந்த உலகத்தில் எங்குமே நீதி கிடையாது, எல்லா இடத்திலும் அநீதி தான் இருக்கிறதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மனத்தாழ்மை இல்லாத ஒரு மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு காரியத்தை அவங்க சாதிச்சிட்டாங்கன்னா, நான் தான் சாதிச்சேன், என்னால தான் இது முடிந்ததுன்னு சொல்லி அவங்க பலவிதமான காரியத்தை சொல்லி ஆண்டருக்கு விரோதமான பெருமையை அவர்கள் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ உன்னை நீ சீர்திருத்தி கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் பரலோகத்துக்கு நீ ஆயத்தமாவாய். எரேமியா 8:20-22 நம்ம வாசிக்கலாம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. இந்த வேத வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷம் துவங்குது, ஒரு வருஷம் முடிஞ்சிருது, ஒரு வருஷம் துவங்குது, அந்த வருஷம் முடிஞ்சிருது. ஆனால் நாம இன்னமும் மனம் மாறல. கோடை காலம் ஆரம்பமாச்சுன்னா நிச்சயமா அறுப்பு காலம் வந்துடும், இல்ல அறுப்பு காலம் ஆரம்பிச்சுன்னா கோடை காலம் வந்துடும். ஆனா நாம இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டோமா, பாவத்தை விட்டுட்டோமா, பரிசுத்தமா வாழ்றோமா அப்படின்றத நம்ம கேட்டோன்னு சொன்னா, நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம இன்னும் வாழாம தான் இருக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் இருந்து அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறாரு. 22 நம்ம என்ன பண்ணலாம் சொன்னா வாசிக்கலாம். கீழியாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனாள். இந்த வேதவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஜனம் ஏன் இன்னும் சொஸ்தம் அடையவில்லை, அதாவது அவர்களிடத்தில் மருந்து இல்லையா, மருத்துவர்கள் இல்லையா, பின்ன ஏன் அவர்கள் இன்னமும் சுகம் கிடைக்காமல் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து அவர்களை மீட்க யாருமே இல்லை. அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக அவருடைய உடலிலே சரீரத்திலே பலவீனங்கள் வந்தது, சாபங்கள் வந்தது. ஆகையால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உன்னை ரட்சிக்க முடியும், அவர் ஒருவர் மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்ப நாம நம்ம வாழ்க்கையை சீர்திருத்தத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யோகனா புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தேசம் முழுவதுமே அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள், அக்கிரமம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி சோதோம் குமாரா ஜனங்கள் பாவத்தில் மூழ்கி இருந்தார்களோ அதே போலவே இந்த ஜனங்களும் பாவத்தில் மூழ்கி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசிக்கு செய்தி அனுப்புகிறார், அதாவது இந்த தேசத்தை நான் 40 நாட்களுக்காக அழிக்கப் போகிறேன் என்று ஒரு செய்தியை அனுப்பிய மாத்திரத்தில் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்பது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. யோனா 3:3-6 நான் வாசிக்கின்றேன். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாக்கி. அப்படி என்றால் முதல் முறை ஆண்டவர் பேசும் பொழுது யோனா செல்லவில்லையா என்றால், ஆம், இந்த கதை நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும். முதல் முறை ஆண்டவர் அழைத்த பொழுது யோனா அந்த தேசத்து ஜனங்களை பார்த்து பயந்து, ஐயோ இந்த ஜனங்கள் நினைவே பட்டணத்தார் மிகவும் மோசமானவர்கள் என்று சொல்லி அவர் தர்சனத்துக்கு கப்பல் எடுத்து சென்றார் என்ற கதை இருக்கிறதை பார்க்கிறோம். அதை நாம் 1:2 வாசிக்கலாம். இப்பொழுது 3 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் யோனாவுக்கு வருகிறது, நீ எழுந்து போ, உன்னை நீ திருத்திக்கொள், அங்கே திருந்த வேண்டிய ஜனங்கள் இருக்கிறார்கள், மனமாற வேண்டிய ஜனங்கள் இருக்கிறார், அங்கே போய் அவர்களுக்கு சொல், இது மாதிரி இந்த தேசத்தை நான் அழிக்க போறேன் என்று சொல் என்று அனுப்புகிறார். 2 வாசிக்கிறேன். நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான். நினைவே 3 பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்படும் என்றான். இங்கே நான் பார்க்கும் பொழுது அங்கே யோனா சென்று இன்னும் 40 இந்த பட்டினமானது கவிழ்க்கப்படும், அதாவது ஆண்டவருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாயிட்டீங்க, ஆண்டவர் உங்களை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி இங்கே யோனா சொல்ற வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களா, ஒத்துக்கொண்டார்களா என்று நாம் பார்க்கலாம். 5 அப்பொழுது நினைவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டு உதித்தி கொண்டார்கள். இங்கே பார்க்கும் பொழுது, ஐயோ என் தேசத்துக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சே, என்னுடைய ஜனங்கள்லாம் அழிக்க போறாங்களே, ஐயோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவங்க உபவாசம் இருந்தாங்க. உபவாசம் இருந்து யார் யாரெல்லாம் உபவாசம் இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னு சொன்னா, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும், அதாவது பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே உபவாசத்துல இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவரே, நாங்க பாவம் செஞ்சிட்டோம், உங்களுடைய முற்பிதாக்கள் செஞ்ச பாவத்தை நாங்களும் செஞ்சிட்டோம், உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி அவர்கள் கதறி அழுதார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடம் பேசும் பொழுது, என்னிடம் வந்துவிடு மகனே என்று சொல்லும் பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள் எப்பொழுது இருக்கும் என்று யாருக்குமே தெரிய முடியாது, யாராலுமே கணிக்க முடியாது. ஆகையால் நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சரி, நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். 6 இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். சற்று சிந்தித்து பாருங்களேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் உபவாசம் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் ராஜா, அவர் எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும்? ஆனால் அவர் உபவாசம் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் போட்டிருந்த அணிந்திருந்த ஆடையை அவர் கவிழ்த்து எரிந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது அவர் போட்டிருந்த ஆடையை கலட்டி எரிந்து விட்டார். அவ்வளவு கோபம் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவராக இருந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்ற பிரியமானவர்கள், என்று நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஒரு சீர்திருத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் யாவும் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால் நாம் புது சிருஷ்டிகளாக இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேல் உள்ள மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமல் இருக்கவும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷர் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரந்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திர 40 நாள் நினைவு பற்றம் அழிக்கப்பட போகின்றதா? அப்படி என்றால் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், வாருங்கள் மனம் திரும்பலாம் என்று மனம் திரும்பினதை பார்க்கிறோம். ஆனால் நோவாவுடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது 120 வருடம் பிரசங்கம் செய்தும் ஜனங்கள் மனமாறவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே வரும்பொழுது இந்த நினைவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். அதாவது தன் தேசத்தை தேவன் அழித்து விடக்கூடாது, பிள்ளைகளை அழித்து விடக்கூடாது என்று ராஜா முதல் கொண்டு மிருகங்கள் முதல் கொண்டு அவர்கள் மனம் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை தான் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். எப்பொழுது உங்கள் வாழ்க்கை சீர்திருத்தம் அடைகின்றதோ 2வது காரியம் உடைய வாழ்க்கையில நடைபெறும், அதாவது புதுப்பித்தல் நடைபெறும். புதுப்பித்தல் அவசியம். உங்கள் வாழ்க்கையிலே புதிதான அநேக காரியங்கள் உங்களுக்குள்ளாக வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ரோமர் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 22வது வசனம், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர் பறவைகள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகிய இவைகளுடன் ரூபங்களுக்கு ஒப்பாக மாறினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரை ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கென்று ஒப்பு கொடுத்தார். இந்த வேதவசத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அனைவரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றுதான் அழைக்கிறார். 1 பேதுரு நாம் வாசிக்கும் பொழுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றுதான் வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய அழைப்பு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று. ஆனால் ஒரு மனிதன் அவன் பாவம் செய்யும் பொழுது வேதம் சொல்கின்றது, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அறிவிப்பதற்கு பதிலாக அவர்கள் பறவைகளையும் மிருகங்களையும் அவர்கள் பூஜை செய்தார்கள். அதாவது தேவனுக்கு ஒப்பிட்டு அவர்கள் அங்கே ஆராதனை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இது ஆண்டவருக்கு விரோதமான கொடூரமான பாவமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய இருதயம் புதுப்பிக்கப்படவில்லை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ விக்கிரகங்களை நாம் வைத்திருக்கிறோம், ஏதோ ஒரு பொருளை நமக்குள் வைத்திருக்கிறோம் என்றால் அதை வெளியே எரிந்து விடுவோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமையை ஒரு கல்லிலோ மண்ணிலோ அல்லது ஒரு பொருளிலோ தயவு செய்து நீங்கள் அடைத்து வைக்க வேண்டாம். ஏனென்றால் God is everywhere. கர்த்தர் எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். அவர் நம்மை கண்காணிக்கிறார், நம்மை பார்க்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆகையால் எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து பாவத்தை விட்டு வழி விலகி செல்ல வேண்டும். 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் சகலவித அந்நியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சனத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்குறவர்களுமாயும் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகை ரூபமாய் துரோகி பண்ணுகிறவர்களாயுமாய் அகந்தியுள்ளவர்களாயுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவர்கள் பாவத்தில் மூழ்கி இருந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தம் மாத்திரம் போதாது, ஒரு புதுப்பித்தல் வேண்டும். ஆண்டவர் தினம் தினம் என்னோடு கூட புதிதாக பேச வேண்டும். அதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்க வேண்டும்? வெளிப்படுத்தல் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் வந்து நீ மனதிரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டையை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இங்கு ஆண்டவர் எச்சரிப்போடு கூட சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீ சீக்கிரத்தில் மனந்திரும்பு, இல்லாவிட்டால் உன்னிடத்தில் நான் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நான் பறித்து விடுவேன். அதாவது நீ நரகத்திற்கு ஆயத்தமாகி விடுவாய். ஆகையால் உன் வாழ்க்கையை எனக்கு கொடு, ஒப்பு கொடு என்று கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தம் அவசியம், என்னுடைய வாழ்க்கையிலே புதுப்பித்தல் அவசியம், 3வது என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய சீர்திருத்தம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எப்படி என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும், எப்படி நான் புதிதான் மாறுவேன் என்று நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர். யோவான் 3:7-6, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். ஆம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம், மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் பிறக்க வேண்டும். ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்கே பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய தேவை நமக்கு இருக்கிறது. அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும், ஒரு புதுமையான உணர்வை கொண்டு வர முடியும். யோவான் 16:8, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தவர் வரும் பொழுது நாம் செய்வது எது சரி எது தவறு என்பதை உணர்த்துவார், எது நீதி எது நியாயம் என்பதை உணர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே இதுதான் சத்தியம், இதில் நீ பின்பற்று என்று நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவராக பரிசுத்தாவியானவர் இருப்பார். ஆனால் இன்று அநேகர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவரை அவர்கள் வந்து விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 Cor 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை அறியீர்களா? இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உடல், நம்முடைய சரீரம் யார் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தில் அவர் தங்கி பரிசுத்தமான காரியத்தை நம்மளுக்கு செய்ய தூண்டுவார், நம்மை புதுப்பிப்பார், புதுமையான ஒரு வாழ்க்கை வாழச் செய்வார். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக மோசமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியம் சீர்திருத்தம் மற்றும் புதுப்பித்தல். இந்த 2 நடைபெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. ஆகையால் அவரை தேடும் கண்களை முடிவும். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் கருத்தரை சமர்ப்பிக்கிறேன். அவர்களோடு கொண்டு பேசினுடைய வாழ்க்கையை மாற்றமே தகப்பனே, அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தனை படத்திலிருந்து சந்திக்கும் முடியாச்சு அடைக்கிறேன்ப்பா. தயவாய்க்குள்ளிருந்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்களுக்கு இதாவே. ஆமென்.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0003332311. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.